சமயத் மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
டிரான்ஸ்வல் ரேடியோவின் வானொலி, தொலைக்காட்சி, இன்டர்நெட் ஊழியர்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியர்களுக்காகவும் நேயர் சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் எமது மாதாந்திர ஜெப பத்திரிகையை கேட்டு பெற்றுக் கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இந்நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தானியேல் 3:25 வரை சிந்தித்தோம். நேவாத் நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள மறுத்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி ஜுவாலையின் உள்ளே எடுத்துச் சென்று போட்டார்கள். அவர்களை கொண்டு போனவர்கள் மறித்து போனார்கள். இந்த 3 யூதர்களும் விடுதலை பெற்றவர்களாக அந்த நெருப்பின் மத்தியிலே உலாவி வந்தார்கள். மட்டுமல்ல, 4வது நபராக தேவ புத்திரனுக்கு ஒப்பான ஒருவர் காணப்பட்டார். தேவனாய கர்த்தரே என்று வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்ற இந்த கட்டளை குறித்த உறுதியான தீர்மானம் அவர்கள் வாழ்க்கையில இருந்தபடினாலே விலைக்கிரயத்தையும் பாராமல் மனிதனுக்கல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் ஒரு சரித்திர சம்பவமாயிருந்தாலும் இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இது மகா உபத்திரவ காலத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. இந்த அக்கனிச்சூளையானது மகா உபத்திரவ காலத்தில் இடம்பெறப்போகிற வேதனையை குறிக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் சமுத்திரத்திலிருந்து எழும்பிய அந்த மிருகத்திற்கு ஒப்பானவனாயிருக்கிறான். அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாயிருக்கிறான். உலகத்தை ஆளப்போகிற இறுதியான ஆளுநரை குறித்து இது பேசுகிறது. இந்த பொற்சிலையானது அண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:15 கூறுகிற பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து பேசுகிறது. இந்த 3 வாலிபர்களும் மகா உபத்திரவ காலத்திலே மீதம் இருக்கும் யூதர்கள் அற்புதமாக காக்கப்படுவதை குறித்து நினைப்பூட்டுகிறது. இங்கே மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தானியேலை குறித்து இங்கே எதுவுமே கூறப்படவில்லை. அவன் அங்கே இல்லை. அவன் அங்கே ஒரு நீதிபதியாக மாத்திரமல்ல, ராஜ்யத்தின் பிரதம மந்திரியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே ராஜ்யத்தின் காரியமாய் அங்கிருந்து வெளியே சென்றிருக்க வேண்டும். இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? மகா உபத்திரவ காலத்திலே மீட்கப்பட்டவர்கள் பூமியிலே இருக்க போவதில்லை என்பதை நினைப்பூட்டுகிறது. எரிகிற சூளையின் நடுவிலே காணப்படுகிற தேவ புத்திரர் இயேசு கிறிஸ்து என்று கூறினேன். ஆம், மகா உபத்திரவ காலத்திலேயும் அவர் அவர்களோடு கூட இருப்பார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றும் நாம் பாடுகளின் வழியாக கஷ்டங்களின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 14:33 இயேசு சொல்லும் பொழுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அது மட்டுமல்ல, மத்தேயு 28:20 சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். அவர் தம்முடையவர்களை ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை. தானியேல் 3:26-27 பாருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னிச்சுளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சார் இந்த மூவரும் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்பதை அறிக்கை செய்கிறான். மெய் தேவனை குறித்து இப்பொழுது நேபுகாத்நேச்சார் இன்னும் சற்று அறிந்து கொள்கிறான். அக்னியிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலும் அவர்கள் அணிந்திருந்த உடையை கூட அக்னி தொடாமல் இருந்ததை கவனித்தான். இது மிக தெளிவாக தேவன் செய்த ஒரு அற்புதம். தானியேல் 3:28-30 வரை கவனியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். தேவாத் நேச்சார் கூறிய வார்த்தைகள் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் இருதயத்திலிருந்து வந்ததாக தெரியவில்லை. என்றாலும் ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவன் சற்று உணர்ந்து கொண்டான். தனது தேவனை விட அவர்களுடைய தேவன் உன்னதமானவர் என்பதை ஒத்துக்கொள்கிறான். அடுத்த அதிகாரத்திலே அவனுடைய மனம் திரும்புதலை குறித்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். அந்த நேரத்திலே உண்மையாகவே மெய்யான ஜீவனுள்ள தேவனை குறித்து அறிந்து கொண்டவனாய் அறிக்கை செய்கிறான். இத்தனை காரியங்களை அவன் கண்ட பின்னரும் தேவனை அறியாத பின்னணியத்திலிருந்து வெளியே வர எவ்வளவு நீண்ட காலங்களை எடுத்திருக்கிறான் கவனித்தீர்களா? இப்பொழுது மீண்டுமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அரசனுடைய சிறப்பு மதிப்பை பெறுகிறார்கள். இரண்டு முறை அவர்களுக்கு மரண தீர்ப்பு கூறப்பட்டது. இரண்டு முறையும் அற்புதமாய் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இரண்டு முறை அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆம் பிரியமானுள்ளே, இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். யோவான் 10:27-28 வசனங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். யோவான் 10:27-28 வசனங்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. யோவான் 17:11 வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் இனி உலகத்திலிருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்கிறார். அதே அதிகாரத்திலே 15 வசனத்திற்கு வரும்பொழுது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 7:25 நாம் பார்க்கும்பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 அப்போஸ்தலனாய பவுல் இவ்விதமாய் கூறுகிறார். வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 2:12, அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு பாடுகள் வரக்கூடிய ஒரு உலகத்திலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே அக்கினி சூளை போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து செல்லப் போகிறார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களை காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அங்கிருந்து அவர்களை வெளியே அழைத்து வரவும் அவரால் முடியும். நாம் அவரை நம்ப வேண்டிய அளவு நம்புகிறதில்லை. அந்த எபிரேய வாலிபர்களுக்கு இருந்த விசுவாசம் இன்று நமக்கு இல்லை. தொடர்ந்து தானியேல் 4 கடந்து செல்வோம். இந்த அதிகாரம் இதுவரை நாம் அறிந்திராத பல காரியங்களை நேவாத்நேச்சாரை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேவாத்நேச்சார் மிக கேடான ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டார் என்பது தெரிய வருகிறது. பாபிலோன் ராஜ்யத்தின் சரித்திரத்திலிருந்து ஒரு பக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பல அதிபதிகள் நேவாத்நேச்சாரை போல பாடுபட்டிருக்கிறார்கள். நாம் வாழும் இந்த உலகத்திலே மனநிலையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தப்படுகிறது. சில வேளைகளிலே இந்த உலகத்தில் உண்மையாகவே யாருடைய மனநிலைதான் சரியானதாக இருக்கிறது என்று கூட எண்ண வேண்டியதாக இருக்கிறது. மனநிலையை குறித்து படித்தவர்கள் மனிதர்களுடைய மனநிலையை குறித்து சொல்லும்பொழுது அதிகமான மக்கள் சாதாரணமான மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அசாதாரணமான மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் சாதாரண நிலைமையை விட சற்று மேலானவர்களாய் சிறந்த மனநிலை உள்ளவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். யார் சரியான மனநிலையிலே இருக்கிறார்கள் என்பதை குறித்து யார் கூற முடியும்? இது உண்மையாகவே விவாதத்திற்குரிய ஒரு காரியம்தான். ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்திலே ஹோம்லெட் என்பவன் டென்மார்க்கிலிருந்து இத்தாலி தேசத்திற்கு அனுப்பப்பட்டான். காரணம், இங்கிலாந்து தேசத்திலே எல்லாருமே சாதாரணமானவர்களாக இல்லை, வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். ஒரு மனிதனை குறித்த கதை இவ்வாறு கூறுகிறது. அவனால் இரவிலே நன்றாக நித்திரை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய படுக்கை அடியிலே ஏதோ இருக்கிறது என்ற உணர்வு அவனை உறுத்திக் கொண்டே இருந்தது. இரவிலே சரியாக தூங்காமல் படுக்கையின் கீழ் ஏதோ வித்தியாசமானதாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதிலேயே சரியான நித்திரை இல்லாமல் இருந்தான். கடைசியாக தன்னுடைய பிரச்சனையோடு கூட ஒரு மனோதத்துவ மருத்துவரிடத்திலே சென்றான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உண்மையாகவே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உன்னை சாதாரணமான மனநிலை உள்ளவனாக மாற்றுவது என்பது கடினமான காரியம்தான். என்றாலும் நான் அதை செய்ய முடியும் என்று கூறினார். 10 முறை நீ என்னோடு கூட வந்து உட்கார வேண்டும். ஒவ்வொரு முறை என்னிடத்திலே நீ வரும்பொழுதும் 1000 ரூபாய் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். எனவே அந்த மனிதன், நான் சென்று வருகிறேன், நீங்கள் கூறிய காரியத்தை குறித்து நான் யோசித்து பார்த்து திரும்பி வருகிறேன் என்றான். என்றாலும் அவன் ஒருபொழுதும் அந்த வைத்தியரிடத்திலே திரும்ப வரவில்லை. பல வாரங்களுக்கு பின்னர் அந்த மனோதத்துவ மருத்துவர் தற்செயலாய் இவனை தெருவிலே சந்தித்தார். ஏன் அவன் திரும்ப வரவில்லை என்று கேட்டார். அப்பொழுது அவன் தனக்கு பழக்கமான ஒரு தச்சு வேலை செய்பவரால் தான் சரி செய்யப்பட்டு விட்டேன் என்று கூறினான். இந்த மனிதன் தனது நண்பனாகிய தச்சாசாரியனிடத்திலே தனது பிரச்சனையை கூறியிருக்கிறான். அவனது தச்சு வேலை செய்யும் அந்த நண்பன், நான் அதை சரி செய்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார். தனது ஆயுதங்களோடு கூட நித்திரை வராமல் இருக்கிற அந்த மனிதனுடைய வீட்டிற்கு சென்றார். கட்டில் கால்களின் உயரத்தை மிக குறைவாக குறைத்துவிட்டு இனி ஒருவரும் உனது கட்டிலுக்கு கீழே செல்ல முடியாது என்று கூறினார். இதன் விளைவாக இரவிலே அவன் நன்கு நித்திரை செய்கிறவனானான். பிரியமானவர்களே, நம்மிலே பலர் இயற்கைக்கு மாறானவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நேபுகாத்நேச்சார் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே இருந்தான். இப்பொழுது நேபுகாத்நேச்சாருடைய சாட்சியை அவனுடைய வாயிலிருந்தே கேட்போமா? தானியேல் 4:3 ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அருமையானுள்ளே, இது நேபுகாத்நேச்சாரின் அற்புதமான ஒரு சாட்சி. இந்த மனிதனில் உண்டான விசுவாச வளர்ச்சியை இது காட்டுகிறது. இதற்காகவே தானியேல் 3:29 அவன் மனதிலே ஏற்பட்ட ஒரு உணர்வை குறித்து ஒரு அறிக்கை செய்தான். இப்பொழுது ஒரு தனிப்பட்ட சாட்சியை கூறுகிறான். அங்கே அது ஒரு அறிக்கையாய் இருந்தது, இங்கே ஒரு தீர்மானமாய் இது இருக்கிறது. அங்கே அவன் உணர்ந்த ஒரு காரியமாய் அது இருந்தது, இங்கே உண்மையான ஒரு மனமாற்றம் பெற்ற அனுபவமாய் இது இருக்கிறது. கால கணக்குப்படி பார்ப்போம் என்றால், இந்த சாட்சியானது இந்த அதிகாரத்தின் இறுதியிலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சாட்சி அவன் வாழ்க்கையிலே பெற்ற அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சாட்சியாகும். இங்கே நேபுகாத்நேச்சார் மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார், ஒரு சமாதானத்தின் செய்தி. கவனித்தீர்களா? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. இங்கே தேசங்களுக்கு இடையிலே உண்டாகக்கூடிய சமாதானத்தை குறித்து அவர் பேசவில்லை. ஏற்கனவே நேபுகாத்நேச்சாரின் ராஜ்யத்திலே சமாதானம் இருந்தது. அது அவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் சேனையின் பலத்தினாலும் உண்டானதாக இருந்தது. இங்கே இருதயத்தின் சமாதானத்தை குறித்து பேசுகிறார். பாவியான ஒரு மனிதன் கடவுளை உள்ளத்திலே பெற்றுக் கொள்ளும் பொழுது அவன் பெற்றுக்கொள்ளும் சமாதானமாய் அந்த சமாதானம் இருக்கிறது. மேலும் இந்த சாட்சியிலே அவன் கூறுவது, உண்மையான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளம் என்று கூறுகிறான். இங்கே நேபுகாத்நேச்சாரின் சாட்சி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியாயிருக்கிறது. இப்பொழுது உன்னதமான தேவன் அந்த 3 எபிரேயர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆளுகைகளையும் குறித்து பேசுகிறான். தேவனுடைய ஆளுகையை குறித்து, தேவனுடைய அரசாட்சியை குறித்த அறிக்கை செய்கிறான். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே நேபுகாத்நேச்சார் கூறுகிற சமாதானமானது ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிற சமாதானம். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனது சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் இது நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்து எனக்காக தண்டனையை சுமந்து தீர்த்தபடியினாலே என்னுடைய உள்ளத்திலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானம் இது. உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானம் இது. இப்பொழுது தேவன் நமக்கு அருகிலே நமக்குரியவராயிருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் கடந்து வரும் எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் பின்னணியத்திலேயும் இருதயத்தின் எல்லா வேதனைகளின் பின்னணியத்திலேயும் ஆபத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது. காரியங்கள் சரியானதாக இல்லை. இளைஞன் ஒருவன் தன்னை குறித்து சொல்லும்பொழுது, என்னில் நானே சமாதானம் உள்ளவனாக இல்லை, என்னுடைய பெற்றோரோடு நான் சமாதானமாக இல்லை, என்னுடைய ஆசிரியரோடு நான் சமாதானமாக இல்லை, நான் யாருடனும் சமாதானம் உள்ளவனாக இல்லை என்று கூறியிருக்கிறான். அடிப்படையாகவே மனிதன் தேவனோடு சமாதானம் பண்ணப்பட வேண்டியவனாயிருக்கிறான். மனிதனுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்கும்பொழுது மட்டுமே அவனை சுற்றி உள்ளவர்களோடு அவன் சமாதானமாயிருக்க முடியும். அதுவரை மனிதனுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. மனநிலை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. குழப்பமாயிருக்கிறது, தெளிவு இல்லை என்பதற்கெல்லாம் ஒரே விடை, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவில்லை. யுத்தம் முடிந்து வரும் பலர் தங்களுக்கு அருமையானவர்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முயல்வார்கள். என்றாலும் அவ்வாறு பேசும்பொழுது அவர்கள் கூறுவது, நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், கடவுள் என்னோடு கூட இருந்தார் என்றுதான் கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, வேத வசனங்களை தவிர மற்ற எல்லாம் கல்வி சாலையிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் வேத வசனம் ஒன்றே மனிதனுடைய இருதயத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். நேபுகாத்நேச்சாரும் இப்படிப்பட்ட பிரச்சனையோடு தான் இருந்தான். ஆனால் தேவனோடு சமாதானம் பெற்றான். தேவன் அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்தார். உங்கள் வாழ்விலும் தேவனோடு ஒரு சரியான உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது மனோதத்துவ மருத்துவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை. அதற்கு மாறாக நீங்கள் பிரகாசம் உள்ள எழும்பி பிரகாசிக்கும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம். இந்தியாவில் 22% மக்கள், அதாவது 4 பேருக்கு ஒருவர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மருத்துவ ஆய்வு கூறுகிறது. மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் தான் மனித மனம் வாஞ்சிக்கிறது. ஆனால் மனித எதிர்பார்ப்புக்கு மாறாக பிரச்சனைகள், தோல்விகள், துன்பங்கள் ஏற்படும் போது மனச்சிதைவு ஏற்பட்டு விடுகிறது. இதை தவிர்க்க நம் அன்றாட வாழ்வில் எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டும். தோல்வி வந்தால் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக நினைக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்ற லகுவான மனநிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இம்மானுவேலராக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் வாழ பழக வேண்டும். அப்பொழுது உங்கள் மனம் புதிதாகும், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10.